பெரியோர்களே, பேரறிஞர் அண்ணாவின் நூற்றாண்டு விழாவினுடைய இரண்டாவது சொற்பொழிவு இது. முதல் சொற்பொழிவை அவருடைய பிறந்த நாளிலே நாம் நடத்தினோம். அந்த கூட்டத்திலேயே நான் அறிவித்தேன், ஒவ்வொரு மாதமும் சிறப்பு சொற்பொழிவு நடைபெறும், இறுதியாக இந்த நூற்றாண்டு நிறைவு பெறுகிற பொழுது பெரிய விழாவாக அண்ணா பேரவை நடத்தும் என்று சொன்னேன். அந்த வழியில் இரண்டாவது சொற்பொழிவாக இன்றைய தினம் புதுக்கோட்டை ஞானாலயா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அண்ணாவை பற்றி உரையாற்ற இருக்கிறார்கள். என்ன அவர் பேசப்போவதை உங்களை போலவே நானும் முதன் முதலாக கேட்கப் போகிறேன். இந்த சூழ்நிலையில், இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு சூழ்நிலையில் ஒரு சில செய்திகளை நான் அண்ணாவை பற்றி ஒரு சில செய்திகளை நான் கூற விரும்புகிறேன். நான் கூறுகிற கருத்துக்களுக்கும் பிகேக்கும் சம்பந்தம் இல்லை. இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை ஈழத்தமிழர்கள் படுகிற அவலம், அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய துன்பம், இலங்கையில் நடக்கிற இனப்படுகொலை, தமிழ் மக்கள் வன்மமாக அழிக்கப்படுகிறார்கள். மிகப்பெரிய கொடுமை என்ன என்றால், தமிழகத்தில் ஈழத்தமிழ் மக்கள் அழிக்கப்படுகிறார்களே என்று அழுவதற்கு கூட மத்திய அரசாங்கம் அனுமதிக்கவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் அண்ணாவினுடைய சிறப்பு கூட்டம் நடக்கிற நேரத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன், அண்ணா அவர்கள் இன்றைக்கு இருந்திருப்பாரே ஆனால் தமிழ் மக்களுக்காக எழுப்பப்படுகிற குரலை யாராவது ஒடுக்கி இருக்க முடியுமா? இன்றைக்கு அவர் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஈழத் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்து ஒரே குரலில் அவர்களுக்காக வாதாடி மத்திய அரசாங்கத்தை இலங்கை பிரச்சனையிலே தடையிட்டு அதை நிறுத்தி வைத்திருக்க முடியும். அப்படி தமிழ் மக்களை அவரால் உணர்வித்திருக்க முடியும். தமிழ் மக்கள் உணருமாறு அவரால் செய்திருக்க முடியும். அவர் எப்படி அரசியல் நடத்தினார்? பிரச்சனைகளை வைத்துத்தான் அரசியல் பேசினாரே தவிர, தனக்கு என்ன நடக்கும், தன்னுடைய கட்சிக்கு என்ன நடக்கும் என்று அவர் யோசித்ததே இல்லை. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், கீழவெண்மணியிலே 40 பேர் இறந்து போனார்கள். அது உண்மையிலே கொலையா அல்லது விபத்தா என்பதெல்லாம் வேறு விஷயம். அன்றைக்கு உடல்நலம் குறைவால் உடல்நலம் முடியாமல் படுக்கையிலே இருந்த அண்ணா, அவர் இறந்தவரை பார்ப்பதற்கு கே.ஆர். ஞான சம்பந்தம், அன்றைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாவை பார்க்க போனார். அவரை பார்த்தவுடனே அவர் கையை பிடித்துக் கொண்டு, அண்ணா அழுதா, நான் முதலமைச்சராக இருக்கிற பொழுது இந்த கொடுமை நடந்து விட்டதே என்று அழுதார். கே.ஆர். ஞான சம்பந்தம் புகார் செய்ய போனவர் அவரை தேற்ற முடியாமல் இருந்தார். பிறகு கம்யூனிஸ்ட் தலைவர் பி. ராமமூர்த்தி அங்கு போனார். அவரை பார்த்து அண்ணா சொன்னார்கள், நீங்க தான் முதலமைச்சர், என்ன உத்தரவு போட்டால் நியாயம் கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த உத்தரவை எழுதுங்கள், நான் கையெழுத்து போடுகிறேன் என்று சொன்னார். அதில் லாபம் திமுகவுக்கா சிபிஎம்முக்கா என்று அண்ணா யோசிக்கல. பிரச்சனை நியாயம் மக்களுக்கு கிடைக்க வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்க வேண்டும். இப்படித்தான் அவர் பார்த்தார். காங்கிரஸ்காரர்கள் கொண்டு வந்த கொள்கை என்பதற்காக மது விலக்க அவர் எதிர்க்கல. சட்டமன்ற சொற்பொழிவுகள் இப்பொழுதும் பதிவில் இருக்கிறது. மது விலக்கை பற்றிய மசோதா வருகிற பொழுது அண்ணா அவர்கள் பேசினார்கள், மது விலக்கு என்பது காங்கிரஸ்காரருடைய சொத்து அல்ல, என்னுடைய கொள்கையும் அதுதான். மது விலக்கை நிறைவேற்றுவதில் என்னென்ன தவறுகள் நடக்கின்றன என்றுதான் அண்ணா பேசினார். அண்ணா முதலமைச்சரான பின்னால் காங்கிரஸ்காரர்கள் கொண்டு வந்தார்கள் என்பதற்காக அவர்கள் கொண்டு வந்த எந்த திட்டத்தையும் அவர் மாற்றவில்லை. எந்த வழிமுறைகள், தான் காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலே எதையெல்லாம் தவறுகள் என்று சொன்னாரோ அந்த தவறுகளை மாற்றினார். போலீசோடைய அதிகாரம் அதிகமாக இருக்கக்கூடாது, எதற்கெடுத்தாலும் டியர் கேஸ், ரெட்டி சார்ஜ், ஷூட்டிங் என்று இருந்த விஷயங்களை ஒத்துக்கொள்ளவில்லை, அதை மாற்றினார். அந்த காலத்தில் காங்கிரஸ் அமைச்சர்கள் வந்தால், அதுவும் போலீஸ் அமைச்சர் வந்தால் ரோடெல்லாம் போலீஸ் நிற்பான். நான் பார்த்திருக்கிறேன், அண்ணா முதல்வராக வந்த பின்னால் இந்த பாதுகாப்பு எனக்கு தேவையில்லை என்று அதெல்லாம் எடுத்து விட்டார். அவருக்கு வச்சிருந்த சைலனை கூட எடுத்துட்டார். இப்படித்தான் மாற்றம் செய்தாரே தவிர, காங்கிரஸ்காரர்கள் கொண்டு வந்த மக்கள் நலத்திட்டம் எதுவாக இருந்தாலும் அதை தொடர்ந்து நடத்தினார். இப்படித்தான் அவர் கொள்கைகளை சந்தித்தார். அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது இந்திய எதிர்ப்பை காங்கிரஸ்காரர்கள் நடத்தினார்கள். ரொம்ப பேருக்கு அது மறந்திருக்கும் அந்த வரலாறு. ஏன் நடத்தினார்கள் என்றால், நம்ம தஞ்சை ராமமூர்த்தி கூட அப்பொழுது சட்டக்கள், அவர் எனக்கு ஆசிரியர், தஞ்சை ராமமூர்த்தி என்னுடைய ஆசிரியர், நான் வக்கீல் ஆகிட்டேன், அதுக்கப்புறம் அவர் லா ஸ்டூடெண்ட், என்ன பின்னாடி படிக்க போனார். அவர் சட்ட கல்லூரியில் மாணவராக இருந்த பொழுது மாணவர் இயக்கம் நடந்தது, இந்திய எதிர்ப்பை நடத்தினார்கள். இதுதான் அண்ணாவுக்கு இருக்கிற ஆயுதம். இன்றைக்கு ஆளுங்கட்சியில் இருக்கிறார், இதை பேசினா மாட்டிக்கொள்வார் என்று காங்கிரஸ்காரர்கள் சதி செய்தார்கள். இந்த காங்கிரஸ்காரன் எடுத்து எழுப்புற குரலாயிற்று என்று அண்ணாவுக்காக லட்டி சார்ஜ் பண்ணல. அன்றைக்கு ரயில் பெட்டியை கொளுத்தினார்கள், அப்பொழுதுதான் அசம்பிளியில் சொன்னார், ரயில் பெட்டி கொளுத்தினால் செய்து கொள்ளலாம், மனிதன் உயிர் போனால் வராது, எனவே நான் சுடுவதற்கு உத்தரவிடவில்லைன்னு சொன்னார். காங்கிரஸ்காரர்கள் எழுச்சி கிளர்ச்சி நடத்திய பொழுதுதான் இனி தமிழ்நாட்டிலே இந்தி இல்லை என்று சட்டம் போட்டார். காங்கிரஸ்காரையும் வச்சுக்கிட்டு இப்போ ஒன்றும் வாய் திறக்க முடியாமல் இருக்கிறார். இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு நாட்டிலே என்ன நடக்கிறது, அண்ணாவை வைத்து நான் நினைத்து பார்க்கிறேன். இலங்கை தமிழர்களுக்கு 50களிலே சிங்கள வெறியர்கள் இலங்கை தமிழர்களை கொன்ற பொழுது, காயப்படுத்திய பொழுது, தமிழ் பெண்களை கற்பழித்த பொழுது, சூட்டுக்கோளால் தமிழ் பெண்களின் மார்பிலே சிங்கள ஸ்ரீ எழுந்து என்ற எழுத்தை பொறித்தான். சிங்களவனுக்கு 2000 வருஷமாக தமிழ் மக்களின் மீது ரத்த எழுதி இருக்கிறது. இந்த வரலாற்றை நீங்க மறந்துட முடியுமா? நான் சொல்லல, அவருடைய மகாவம்சம் சொல்லுகிறது. மகாவம்சம் என்பது சிங்கள இனத்தாருடைய வரலாறு, அவன் எழுதி வச்சிருக்கிறான். அதிலே காக்கவண்டிய திசா என்கிற ஒரு சிங்கள ராஜா இருந்தான். அவன் ரோகணா பகுதியில், அதாவது தெற்கே இருக்கிற இந்த பல்ஜ் இருக்க தெற்கு பகுதியிலே இருந்தான். அனுராதபுரத்தை சோழன் ஆண்டு கொண்டிருந்தான். மகாவம்சம் சொல்லுது, நான் சொல்ல, மிகவும் நீதியோடு ஆண்டான். மகாவம்சத்தில் பெரிய மரணத்தில் மனுநீதி சோழனை பற்றி சொல்லப்படுகிற கதை மகாவம்சத்திலே அந்த ஏலாளசிங்கன் என்கிற சோழ மன்னனுடைய ஆட்சியில் நீதி தவறாமல் நடந்தது என்ற இதே கதை மகாவம்சத்தில் இருக்கு. அவ்வளவு நீதியான அரசன். காக்கவண்டிய திசாவினுடைய மனைவி விகார தேவி, அவள் கருவுறுவதற்கு போய் ஒரு புத்த பிட்சுவை போய் வேண்டினார்கள். அந்த புத்த பிட்சுவை வேண்டவுடனே அவன் இறந்தான், இவள் கருவுற்றாள். அதாவது புத்த மத கொள்கைப்படி அந்த ஆன்மா இவள் வயிற்றுக்கு வந்தது. ஒரு புத்த பிட்சுவே பிள்ளையாக வர்றான். கருவுற்று இருக்கிற காலத்தில் கருவுற்ற பெண்களுடைய ஆசையை தீர்ப்பது என்பது எல்லாருக்கும் இருக்கிற மரபு. என்ன ஆசைப்படுகிறாய் என்று கேட்டான் காக்கவண்டிய திசா. அவன் ஆசைப்பட்ட பொழுது அவள் சொன்னாள், அனுராதபுரத்திலே இருக்கிற தாமரை தடாகங்கள் இருக்கிற தாமரை பூவை நான் சூட வேண்டும், சோழராஜாவிட்ட இருக்கிற தாமரை பூவை. சோழ தளபதியினுடைய தலைமை சேனாதிபதியினுடைய தலையை வெட்ட வேண்டும், அந்த வெட்டிய தலையோடு வர வேண்டும், அந்த தலையின் மீது நான் நின்று கொண்டு அவன் வெட்டிய அந்த கத்தியை கரைத்த தண்ணீரை, அந்த ரத்தம் கலந்த தண்ணீரை நான் பருக வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அந்த ஆசையை நிறைவேற்றி வைத்தான் என்று மகாவம்சம் சொல்லுகிறது. தமிழனுடைய ரத்தத்தை குடிக்க வேண்டும் என்பது சிங்களவருடைய ஆசை என்பதை மகாவம்சம் சொல்கிறது. அப்படி பிறந்தவனுடைய குழந்தைதான் துட்டகாமனும். இன்றைக்கு இளைஞர் இராணுவத்துக்கு பெயர் சுட்டகாமுடு இராணுவம் என்று பெயர். இது 2000 வருஷமாக தமிழருடைய ரத்தத்தை குடிக்க ஆசைப்படுகிற சிங்கள மன்னனுடைய சிங்கள வம்சத்தினுடைய அட்டகாசம் இன்றைக்கும் தொடர்கிறது. இது உண்மை, இது வரலாறு, நான் சொல்லல. இப்பொழுது நம்முடைய நிலைமை என்ன என்று கேட்டால், தமிழ் மக்களை ஒரு இனப்படுகொலை நடக்கிறது. இது இயல்போ சாத்த இருக்க விரோதமானது, சர்வதேச சட்டத்துக்கு விரோதமானது. பாலஸ்தீனிய மக்களுக்கு குரல் கொடுக்கிறான் இந்தியாவில், ஈராக்கில் அமெரிக்காக்காரன் குண்டு கொடுக்கிறான் என்று இங்க டெல்லியில ஊர்வலம் நடத்துறான். சதா உசேன் என்கிற ஒரு மன்னனை அவன் நாட்டுக்காரன தூக்கல போட்டான், அதுக்கு டெல்லியில குரல் கொடுத்தான். யாசர் அராபத் என்கிற பாலஸ்தீனிய தலைவன் கையில ஆயுதத்தோடு டெல்லிக்கு வந்தான், இந்திரா காந்தி கை குலுக்கினார். உலகத்தில் எங்க எவன் செத்தாலும் இந்தியாவில் குரல் கொடுக்கலாம், தமிழ்நாட்டு ஈழ தமிழ் மக்கள் துன்பப்படுவதற்கு குரல் கொடுக்க கூடாது என்று தமிழ்நாட்டில் பேசுறான். சுப்பிரமணிய சாமி பேசுறான், சோழ பேசுறான், ஜெயலலிதா என்கிற ஒரு கட்சி அண்ணா பெயரிலே கட்சி வைத்திருக்கிற ஜெயலலிதா என்கிற பெண் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு தமிழ் மக்களுக்கு எதிராக குரல் கொடுக்கிறார். தமிழர்கள் அந்த கட்சியில வேலை செய்கிறார். அந்த அரசியல் வேறு. இந்த நிலை எப்படி வருகிறது? எதை பார்த்தாலும் கருணாநிதியை எதிர்த்து நடத்துகிற அரசியலையே நீங்கள் பார்ப்பதா? கருணாநிதியின் மீது நீங்கள் எதை வேண்டாம் சொல்லுங்கள், எனக்கே அவருக்கு விமர்சனம் இருக்கிறது. நான் திமுக காரன், எத்தனை இடத்துல நான் அவரை விமர்சனம் பண்ணுகிறேன். கருணாநிதியை எதிர்ப்போம், எது வேணாலும் பண்ணுங்க. ஆனால் கருணாநிதி சொல்லுகிறார் என்பதற்காக ஈழ தமிழ் மக்களுக்கு எதிராக நடக்கலாமா? எப்படி இந்த தமிழ்நாடு நடக்கிறது? நண்பர் வைகோ வந்து, வைகோவும் கண்ணப்பனும் இவ்வளவு காலமா நீ ஏன் பேசல? தமிழ் தனி தமிழ் தனி தமிழ்நாடு வேண்டும் என்று இவ்வளவு காலமா நீ ஏன் பேசல? திடீர்னு அவர் பேசுற, ஏன் கைது செய்யவில்லை என்றால் கருணாநிதி அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தால் கலைக்கப்படும். என்ன அயோக்கியத்தனம் பாருங்க, ஏன் தமிழ் மக்களுடைய வாழ்க்கையை வைத்து அரசியல் நடத்துவதா? பேசின இல்ல, சிறையில் வச்சார் கருணாநிதி, வச்சுட்டார். அந்த கட்சிக்காரர் என்ன செய்வானோ, அவர் எழுப்பிய அதே குரலை இன்னும் சத்தம் போட்டு தனித்தமிழ்நாடு வேண்டும், நான் விடுதலை புலிகளை ஆதரிப்பேன் என்று பேச வேண்டாமா? அந்த ரெண்டு பேரும் கையில் பிடிச்ச உடனே போஸ்ட் ஓட்டி இருக்கிறான், வைகோவை விடுதலை செய். வைகோவை விடுதலை செய்யறதா பிரச்சனை? ஜெயலலிதா சொல்லுகிறார், சீமானையும் பாரதிராஜையும் அரெஸ்ட் பண்ண, அதையும் பண்ணிட்டாங்க. சுப்பிரமணிய சாமி சொல்றான், சுப்பிரமணிய சாமிக்கு தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமே இல்லை. அந்த பரதேசி சொல்றான், தமிழ்நாட்டு மக்களை பற்றிய அக்கறை இல்லாமல் தமிழர் சாகலாம். நான் சொல்றது பிரபாகரன் ஆதரிச்சு அல்ல, நான் பயந்துகிட்டு சொல்றேன்னு நினைக்காதீங்க. நான் ஆதரிக்கிறது முடிவு பண்ணா பட்ட ஒருத்தனமா ஆதரிச்சுட்டு ஜெயிலுக்கு போறது தயார். நான் கொள்கை அடிப்படையிலே நான் பிரபாகரனை ஆதரிக்கவில்லை. நான் ஈழத் தமிழர்களுக்காக ஜெயிலுக்கு போனவன். ஜெயிலுக்கு போன காலத்தில் எங்க கட்சி தோழர்கள் கேட்டாங்க, பிரபாகரன் வந்து தலைவர் கொடுத்த பணத்தை வாங்கலாவன், எம்ஜிஆர் சொல்லி கொடுத்ததான் வாங்கலாவன், பிரபாகரனை ராஜீவ்காந்தியை பார்க்க சொல்லி ராஜீவ்காந்தியை பார்ப்பதற்கு பிரபாகரனை பெங்களூருக்கு அழைத்து போனது எம்ஜிஆர். அப்ப ராஜீவ் இல்லையா அழைத்து போனவர் எம்ஜிஆர். பிரபாகரனை ஈழ போராளிகள் எல்லோருக்கும் பணம் கொடுத்தார் கருணாநிதி, ஒரு பிறந்தநாள் இல்ல, எல்லாரும் வாங்கினா இவர் வாங்கல. என் கட்சிக்காரன் கேட்டான், நம்ம தலைவரை அவமானப்படுத்தணும், அவனுக்காக ஏன் ஜெயிலுக்கு வரணும் என்று கேட்டான். நான் அங்கேயே மகாவம்ச கதையை முழுசாக சொல்லி, பிரபாகரனுக்காக நாம் வரவில்லை, நம்முடைய ரத்தத்தின் ரத்தம் சதையின் சதை தமிழர்கள் வாடுகிறார்கள், அவர்களுக்காக நாம் வந்திருக்கிறோம், நீ குழப்பிக் கொள்ளாதேன்னு சொன்ன. இன்றைக்கு அதுதான், நீங்கள் பிரபாகரனை கைது செய்யுங்கள், முடிஞ்சா கொள்ளுங்க, இந்திய ராணுவமே போய் பிடிச்சிட்டு வா, ஐ டோன்ட் கேர். பிரபாகரன் பெயரை சொல்லி தமிழர்களை அழிக்கிறார்கள். இதை கேட்டா இலகணேசன் அது யாராவது சோன்னு நினைக்கிறேன், நான் பத்திரிகை படிக்கிறது இல்லை, ஏன்னா ஒரு தடவை எழுதுனா அண்ணாவுக்கு சிலை வைப்பது ஏன்னு கேட்டான், அன்னையிலிருந்து நான் அந்த பத்திரிகையை பார்க்கறதே இல்லை. ஏன்னா அவன் தமிழர் விரோதி அப்படி நான் பார்க்கறதில்ல. அவன் எழுதியிருக்கிறதா சொன்னாங்க. விடுதலை புலிகள் தமிழ் மக்களை கேடயமாக பயன்படுத்துகிறார்கள், வாஸ்தவம் அப்படியே வச்சுக்கிறார். ஒரு பிரபாகரனை கொல்லுவதற்காக கேடயமாக நிறுத்தப்பட்டிருக்கிற அத்தனை தமிழ் மக்களை கொன்றுவிட்டு கொன்றுவிட்டாவது நான் பிரபாகரனை கொல்லுவேன் என்று சொன்னால் அது என்ன நியாயம்? கேட்க வேண்டாமா? எங்கேயே இருக்கிற ஒரு ஆளுக்கு நான் ஆதரவு கொடுக்கிறேன்னு இந்திய அரசாங்கம் குரல் கொடுக்குது? உலகத்திலே ஒரே ஒரு இந்து ராஜா இருந்தான் நேபாளத்தில். உலகத்தில் இருக்கிற ராஜாக்கள்லயே இந்து ராஜான்னு ஒரே ஒருத்தன் அவன் தான். நம்ம ராமேஸ்வரம் கோயில்ல நேபாள ராஜா மட்டும்தான் நேரா சிவலிங்கத்துக்கு போய் பூஜை பண்ணலாம், அப்படி ஒரு கணக்கு இருக்கு நமக்கு அவங்களுக்கும். அந்த ராஜா இருக்கலாமா இல்லையா அது வேற விஷயம். இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிக்கார தலைவர்கள் அந்த ராஜாவை ரிமூவ் பண்ணிட்டானா, அங்க ஆட்சி பொறுப்பு இருக்கிறான் கம்யூனிஸ்டையும் போறான். இங்க உலகத்தில் இருக்கிற ஒரு இந்து ராஜா அனுப்புறதுக்கு இந்தியாவில் குறை கொடுத்தீங்கல்ல? ஏன் நீங்க அரேபியா பூரா சேர்க்க தான் இருக்கான், எல்லாம் ராஜா தான், குறை கொடுக்கல ஒருத்தனும் ஒரு கம்யூனிஸ்ட் காணாம. அதெல்லாம் இஷ்யூ. உலகத்தில் நீ நேபாளத்துக்கு குறை கொடுக்குற, பாலஸ்தீனத்துக்கு குறை கொடுக்குற, ஈராக்குக்கு கொடுக்குற, ஈரானுக்கு கொடுக்குற, ஆனா இலங்கைக்கு மட்டும் கொடுக்க முடியாது என்றால் காரணம் அது நாவியக்க தமிழனம். அதான அர்த்தம் இருக்கு. அண்ணா இருந்தால் இது நடக்குமா? நடக்க விட்டு இருப்பாரா? அவர் எப்படி இதை பார்த்திருப்பார்? 53 என்ற எழுத்தை சூட்டுக்கோளால் போட்டான் என்று சொன்னேன். அப்பொழுது தமிழகத்தில் சிறுவன் ஐ கமிஷனை எதிர்த்து அண்ணா தலைமையில் திமுக ஊர்வலம் போனது. ஐ கமிஷன் எதிர்த்து போய் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அண்ணாவுடைய தலைமையில். அவர் அறிவாளி இல்லையா? அண்ணா பெயரை வச்சிருக்கிற ஒரு கட்சி அதை தப்புன்றான கேட்க நாதி இல்லையே. சுப்பிரமணியன் தமிழ்நாட்டில் வந்து கூட்டம் பேசிட்டு போறான். கேட்டா நான் வன்முறையை தூண்டி விட்டேன். நான் வந்து வன்முறையில நம்பிக்கையும் இல்லாதவன். வன்முறையில் நம்பிக்கை போயிடுச்சு எனக்கு. நான் என்னுடைய கருத்தை சொல்கிறேன். இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனைக்கு காரணம் ஒரு மகாத்மா காந்தி இருந்து ஈழ தமிழர்களுடைய தலைவராக இருந்திருப்பாரே, ஆனால் இந்நேரம் தமிழ் இடம் கழித்திருக்கும், தப்பிச்சிருக்க முடியாது. தமிழ் மக்களுடைய நியாயமான கோரிக்கைகள் இவர்கள் ஆயுதம் தாங்கியதாலே அந்த கோரிக்கைகள் மறைந்து போய்விட்டன. பிரபாகரனை பார்த்து குற்றம் சாட்டி அவனை பயங்கரவாதி என்று சொல்லி ஆயுதம் தாங்கி போராடுகிறான் என்று பிரபாகரனை காட்டி தமிழ் மக்களுடைய கோரிக்கைகள் மறைக்கப்பட்டு விட்டன. இதுவே அகிம்சை வழி போராட்டமாக இருந்திருக்குமானால் உலகம் முழுவதும் இன்றைக்கு தமிழ் மக்களை பார்த்திருக்கும். அது என்னுடைய நம்பிக்கை. அகிம்சையினுடைய வலிமை அது. அகிம்சை வழி போராட்டம் நடத்தினால் கோரிக்கையினுடைய நியாயம்தான் வெளிப்படும். இந்த ஆயுதம் தாங்கிய போராட்டம் வெளிப்பட அது என்னுடைய நம்பிக்கை. நான் பட்டவர்த்தனமாக சொல்லுகிறேன். அதனால ஆயுத செல்வா இருந்தார், தந்தை செல்வா இருந்தார், அமலிங்க இருந்தார், அந்த தலைவர் எல்லாம் மறைஞ்சு போயிட்டாங்க. இன்றைக்கு உலகத்திலே போய் தமிழருடைய நியாயத்தை சொல்வதற்கு ஆண்டன் பாலசிங்கம் கூட இல்லை. வெறும் ஆயுத போர் மட்டும் நடக்கிறது. அதனால் தமிழர்களின் நியாயம் நமக்கு தெரியவில்லை. இது என்னுடைய கருத்து. நான் ஒன்றும் வன்முறையில் நம்பிக்கை வைத்து சொல்லவில்லை. ஆனால் நீங்க ஆயுதம் தாங்கி போராடுகிற உலகத்தில் நடக்கிற அத்தனை போர்களையும் ஆதரிக்கிற இந்தியா ஏன் இலங்கை தமிழர்களை மட்டும் நீங்கள் விட்டு வைக்கிறீர்கள்? சிங்கள ராணுவத்தினுடைய சேனாதிபதி சொல்றான், அங்க இருக்கிற ஜெனரல், இது சிங்கள நாடு, சிங்களம் தான் ஆழ்வான் என்று சொல்லுகிறான். சொல்லிவிட்டு டெல்லி வர்றான். இவ்வளவுக்கும் காரணம் என்ன? நாம் தமிழர்கள் ஒன்றாக இல்லை, பிரச்சனையிலே நாம் சேர வருகிறோம். நமக்கு அண்ணா கற்றுக் கொடுத்தார் பிரச்சனை என்று வருகிற பிரச்சனைகளை அறிவோடு பார்க்க வேண்டும், மனிதனை அன்போடு பார்க்க வேண்டும். பிரச்சனை என்று வருகிற பொழுது அச்சம் தயை தாட்சண்யம் எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி தமிழ் பிரச்சனையை நாம் பார்த்திருப்போமே ஆனால் இன்றைக்கு தமிழகம் முற்றுமாக எழுந்து நின்று இருக்கும். அண்ணாவால் சாதித்திருக்க முடியும். இன்றைக்கு எதை சொன்னாலும் கருணாநிதியினுடைய நீங்க குடும்ப அரசியல் அது எழுவனாலும் எடுத்து போட்டோம். திமுக ஜெய் பிற தேர்தலாக நடக்குது. ஈழத்தமிழர் விஷயத்தில் கருணாநிதி சர்வகட்சி கூட்டம் போடுறாரு, எல்லாரும் போய் எம்பி பதவி நான் ராஜினாமா பண்றேன்னு எழுதி கொடுத்துட்டு வந்து இங்க பிரபாகரன் கொட்டிட்டு நிக்கிறான் காங்கிரஸ்காரன். காங்கிரஸ்காரன் என்னைக்குமே தமிழ் மக்களை ஆதரிச்சதே இல்லை. நான் காங்கிரஸோட திமுக கூட்டு இருக்கிற காலத்துல முன்னாடி இருந்தப்போ நான் ஒத்துக்கிட்டது இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு முக்கியம் வெறும் அரசியல். ராஜீவ்காந்தி சாகர ஒண்ணு ஆதரிக்கல, அதை கொன்றது எல்டிடி என்று வைத்துக் கொண்டால் நான் எல்டிடியினுடைய செயல் மிக முட்டாள்தனமான இலக்கியத்தனம் என்று நான் ஒத்துக்கொள்கிறேன். நான் அந்த இளைஞர் நண்பர்கள்ட்ட பலகத்தை இந்த கருத்தை சொல்லியிருக்கிறேன். ராஜீவ்காந்தி செத்து போய்விட்டார் என்பதற்காக தமிழ் இனம் அழிய வேண்டுமா? காங்கிரஸ்காரன் சத்தம் போடுறான், மறைமுகமாக விடுதலை புலிக்கு ஆதரவு, விடுதலை புலியை நீ கொண்டுட்டு போங்கிறேன். எதற்காக பயப்படுகிறீர்கள்? எல்லோரும் ஏன் அஞ்சுகிறார்கள்? தேசத்துரோகி என்று சொல்லி விடுவார்கள், இந்தியாவுக்கு உரோகம் என்று சொல்லி விடுவார்கள். ஆனால் அண்ணா என்ன செய்தார் என்றால், அவருடைய முதல் முதலமைச்சர்கள் கூட்டத்திற்கு போன பொழுது அதை பற்றி ஈ கே ராமசாமி என்கிற ஒருவர் ஹிந்து பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கிள் எழுதினார் டெல்லியில் நடந்தது பற்றி. அது நிறைய எழுதியிருக்க. அவர் எப்படி அவ்வளவு முதிர்ச்சியோடும் ஞானத்தோடும் விஷயங்களை சொன்னார். அவர் முதல்ல வந்த புதுசா வந்த முதலமைச்சர் போல தெரியல, ஏதோ பல ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தது போல அனுபவத்தோடு பேசினார் என்பதையெல்லாம் எழுதிவிட்டு மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் கருத்து வேறுபாடு வந்த பொழுதெல்லாம் இவர்தான் பேசி சமரசம் பண்ணார் என்றான் சொல்லிவிட்டு எழுதுகிறார். It was on the language question that the Chief Minister of Madras found no room for compromise. He was unequivocal in his demand that there should be no imposition of Hindi directly or indirectly by backdoor methods. Ella solli vittu aangilam dhaan inaippu moliyaga irukka vendum, neenga endha vadhila moyarchi pannalum adhai naan thaduppen. Idhai solluvadan moolam என்னை நாட்டு பற்றி இல்லாதவன் என்று முத்திரை குத்துவதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று சொன்னார். அவர் சொல்லியிருக்கிற லாங்குவேஜில் He was not afraid of the badge of unpatriotism being pinned in his chest by protagonists of Hindi. இந்த வாசகத்துக்கு தான் அதை சொன்னார். ஒரு முதலமைச்சர் மத்தியில் காங்கிரஸ் அரசாங்கம் இனி தேச விரோத நடவடிக்கையில் ஈடுபடுகிறார் அன்பேட்ரியாட்டிக் என்று சொல்லி 356 ஆட்சியை கலைக்கலாம், அது இருந்தால் கவலை இல்லை. அப்படிப்பட்ட முத்திரை எனக்கு குத்துவதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், இந்தியை எதிர்க்கிறேன் என்று சொன்னார். அப்படி இல்லை காங்கிரஸ்காரன் சொல்லணும், அவன் தமிழன் அல்லவா? அண்ணாவை நாம் ஏன் இன்றும் நினைக்க வேண்டும் என்றால் அரசியல் எப்படி நடத்த வேண்டும், கொள்கைப்படி எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்து நம்மை உயர்த்தியவர். இன்றைக்கு நீங்க தமிழர்களை ஒன்றுபடுத்த வேண்டுமானால் மீண்டும் அண்ணாவை சொல்லித்தான் ஒன்றுபடுத்த வேண்டும். அவர்தான் ஒன்றுபடுத்த முடியும். அதை கூறுவதற்காக இந்த சூழ்நிலை அந்த சினிமா டைரக்டர் சீமான் அவன் சொன்னான், அண்ணா சொல்லியிருக்கார், நான் எப்படி அதை இல்லைன்னு சொல்லுவேன். இன்னைக்கு நான் டிவியில் பார்த்தேன், அவனை கைது பண்ணிட்டாங்க. ஏன்னா ஜெயலலிதா கைது பண்ண சொல்றாங்க. அவங்களுக்கு முக்கியம் ராஜீவ்காந்தி, அவங்க நெருக்கம் ரொம்ப, அதனால அவங்க ராஜீவ்காந்திக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். அந்தம்மா ஏசி ரூம்ல இருக்கா, தெருவில் வந்து அந்தம்மா போராடல, ஜெயிலுக்கு போக முடியுமா? அந்தம்மா உட்காந்து அறிக்கை விடுறாங்க, சீமானம் பிடிச்சாச்சு. ஏன்னா பிடிக்கலன்னா கர்நாடக கவர்மெண்ட் கல்யாணம் சொல்றதுக்கு ஜோ இருக்கான், இளவரசன் இருக்கான், சுப்பிரமணிய சாமி இருக்கான், ஜெயலலிதா இருக்கு, காங்கிரஸ் கூறியல் இருக்கிறார்கள், எல்லாம் செய்வாங்க. ஆனால் கலைஞர் அவர் ஒன்றும் முட்டாள் இல்லை. மனித சங்கிலியில் என்ன பேசியிருக்கிறார், இந்த மனித சங்கிலி முடிவிலாவது அடிமைத்தலை அறிவிடட்டும் என்று சொல்லியிருக்கிறார் கருணாநிதி. அவர் ஒன்றும் அதை மறைக்கல. ஒரு விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், எல்டிடி என்பது வேறு, ஈழத்தமிழர்களுடைய துன்பங்கள் என்பது வேறு. ஈழத்தமிழர்களும் எல்டிடியும் ஒன்று அல்ல. ஈழத்தமிழர் பிரச்சனை என்பது இன்றே உள்ள பிரச்சனை, என்றைக்கு வெள்ளைக்காரன் இலங்கையை விட்டு வெளியே போனானோ, என்றைக்கு சிங்கள மெஜாரிட்டி கையிலே இலங்கை அரசாங்கம் போனதோ, அப்போது இந்த பிரச்சனை தொடங்கிவிட்டது. இந்த விவரம் தெரியாமல் சார் பொன்னம்பலம் ராமநாதனும் பொன்னம்பலம் அருணாச்சலமும் அத்தனை தமிழ் பேரறிஞர்களும் சிங்கள மக்களுக்காக வாழாடினார்கள். சிங்கள மக்களை வெள்ளைக்காரன் 1915 மார்ஷல்லா போட்டு கொடுமைப்படுத்திய போது சார் பொன்னம்பலம் ராமநாதன் முதல் உலகப்போரிலே பயணம் செய்வதே ஆபத்தான விஷயம். இலங்கை கொழும்பிலே இருந்து லண்டனுக்கு போய் சிங்கள மக்களுடைய நியாயத்துக்காக புத்தகம் போட்டு அங்கு போய் புத்தகம் எழுதி பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அமைச்சர்களையும் பார்த்து சிங்கள மக்களுக்கு நியாயத்தை பெற்று கொழும்புக்கு திரும்பினார். சிங்கள தலைவர்கள் எல்லாம் டட்லி சனான பேரை மறந்துட்டேன், பெரிய பெரிய தலைவர்கள் அவனெல்லாம் போச்சு வண்டியில் இருக்கிற குதிரையை பிடித்து விட்டு கையிலே வைத்துட்டு போனான் சார் பொன்னம்பலம் ராமநாதன் என்கிற ஈழத் தமிழனை. பொன்னம்பலம் ராமநாதன் இறந்து போனது தம்மபாலிக்க அகர அகர அனகாரிக்க தம்மபாலா என்கிற புத்த பிட்சு எழுதினார். ஐயோ, இந்த நாதியத்த சிங்களவனுக்கு இனி நாதி யார், நீ இல்லையே என்று அழுதார் ஒரு புத்த பிட்சு. அப்படி சிங்கள மக்களை காப்பாற்றிய தமிழினத்தை இன்றைக்கு அவன் அழிக்கிற ஆதி வேறு, பிரபாகரன் வேறு, தமிழினம் வேறு, ரெண்டையும் ஒன்றாக குழப்பிக் கொள்வதா? இங்க இருக்கிற சில பேர் விவரம் தெரியாம அட்வென்ச்சரிஸ்டிக்கா லெனின் ஒரு புத்தகம் ஒன்று உண்டு, லெப்ட் அட்வென்ச்சரிசம் அண்ட் இன்ஃபன்ட்ரி டிசார்டர் என்ற அந்த புத்தகத்துக்கு பேர். இந்த அட்வென்ச்சரிஸ்டிக்கா நாங்க துப்பாக்கி எடுத்தோடனே கை அரிக்கும், அதான் காந்தி சொன்னார் நியாயம் தோத்து போ. அதை விட்டுவிட்டு தமிழ் மக்களுடைய பிரச்சனையை நேராக தமிழ் மக்கள் பிரச்சனை என்று பார்க்க கற்றுக்கொண்டு அதில் நாம் ஒன்றுபடுவதுதான், அப்படி ஒன்றுபடுவதுதான் அண்ணாவின் வழி, அதை பற்றி சிந்திப்பதுதான் மகாத்மாவின் வழி. பிரச்சனையை நாம் அறிவோடு பார்க்க வேண்டும். அந்த இந்த கட்டத்தில் அண்ணாவினுடைய அரசியலும் அவருடைய சிந்தனைகளும் எவ்வளவு, அதனாலதான் திமுகவே சிலவங்கள பேண்ட் பார்ட்டி. அண்ணா காலத்திலேயே திமுக தடை செஞ்சு வச்சிருந்தான், அந்த காலத்திலேயே வேற யாரும் கிடையாது, ஒரு ரெண்டே பேர் தான் ஈழத்தமிழன் பேசுறவன், ஒன்னு அண்ணா இன்னொன்னு ராஜாஜி. ஆகவே அண்ணாவின் வழியிலே நடப்பதுதான் நம்மை கடைத்தேற்றும் என்ற கருத்தை இந்த சூழ்நிலை கருதி உங்களுக்கு முன்னால் சொல்லி வி கே அவர்களை தங்களுடைய உரையை ஆற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது பி கே பேசினதுக்கு பிறகு எனக்கு எனக்கு நினைவுக்கு வந்த ரெண்டு விஷயத்தை சொல்ல வேணும். நான் ஆசிரியர் தான் கேட்டார் என்ன, நான் ஏதோ ரொம்ப நெருக்கமாக அண்ணாவோட பழகி அவரை ரொம்ப அறிந்து விட்டு பேசுகிறேன் என்று அவர் நினைச்சிருக்கிறார். நான் அண்ணாவோட கூட இருந்ததே இல்லை, அண்ணாவை தூரத்தில் இருந்து பார்த்தவன், அவரை படித்தவன், அவரை நான் முழுமையாக உணர தலைப்பட்டு வி கே அவர்கள் சொன்னது போல அந்த பேச்சுக்கு உள்ளே இருக்கிற பாட்டின் அடிப்படை பொருளையும் பொருள் அறிந்து பாடுவார் செல்வர் சிவகாதிக்கேன்னு திருவாசகம் சொல்லும். அதை போல அவருடைய சொற்களில் உள்ளே என்ன இருக்கிறது என்பதை நான் அறிய முற்பட்டு கொண்டிருப்பான். நான் அவரை பக்கத்தில் பார்த்தது, அவர் சொன்னார் பாருங்க எஸ்விலிங்கத்தை பார்த்தேன், அந்த சாம்பு கட்டடத்தில் நான் வந்து தனித்தமிழ் தமிழ் பேராயம்னு ஒன்று நடத்தணும், நான் தமிழ் குடிமகன், அவருக்கு பேர் சாத்தையா, இளவரசன் இருக்காரு அவருக்கு பேர் பிச்சை, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தமிழ் பேராயம்னு வச்சோம் நியூ ஹாஸ்டலில். திமுக பிரான்ச்சுன்னு வழி அனுப்பிச்சிட்டான், ஹாஸ்டலில் இடம் இல்லைன்னு, அதனால் நான் வெளியே தங்கியிருந்தேன். அப்பொழுது என்னுடைய அறைக்கு வந்த ஒரு தோழர் என் நண்பர், நான் அண்ணாவுக்கு காலம் நிற்க விட்டேன்னு சொன்னான். அந்த சாம்பு கட்டடத்தில் தங்கியிருக்கிறவன், நீ எப்படி போய் அண்ணாவை பார்த்தேன்னா மருது என்ன அந்த பேர், அவர் சொன்னார் என் ரூமில் தானே அண்ணா தங்கியிருக்கார், நான் சொல்லுவது 61 அண்ணா எவ்வளோ பெரிய தலைவர், அவர் போய் திருச்சியில் லாட்ஜில் தங்கலை, பெரிய அறையில் தங்கலை, இன்னைக்கு இருக்கிற ஒரு ஒன்றையனா பேச்சாலும்னா கூட நீங்கள் அப்படி தங்க வைக்க முடியாது, ஏற்கனவே வாடகைக்கு விடப்பட்ட ரூமில் அவர் தங்க வச்சார் சம்பு. அப்புறம் அதுக்கு அவர் சம்பத்தோட போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த கட்டடத்தில் அவனுடைய அறையில் தங்கியிருந்த அண்ணாவை பார்க்க போனேன். கோரப்பாயில் சட்டை இல்லாமல் நாலு முறை வேட்டி கட்டி உட்கார்ந்துருந்தார். அந்த அறையினுடைய மூலையில் ஒரு ஆள் சலவை சட்டை போட்டு ஜும்முன்னு சம்பளம் போட்டுக்காங்க, யாருன்னா அவன் தான் டிரைவர். நான் போய் பக்கத்தில் உட்கார்ந்த உடனே நான் காலேஜுக்கு போகிற வழியில் அவரை பார்க்குறேன். ஒரு லீடரை பார்க்க முடியுமா நீங்கப்போ? போய் உட்கார்ந்த உடனே இன்ஸ்டிங்டிவாக என் கையில் இருக்க புத்தகத்தை அவங்க என்ன படிக்கிறீங்கன்னு கேட்டார். நான் பிஏ ஹிஸ்ட்ரின். அதுக்குள்ள புத்தகத்தை பார்த்தார். அப்போவும் நான் அவர்கிட்ட ரெண்டு கேள்வி கேட்டேன், நம்ம போஸ்டல் சைக்கில் நம்ம கட்சியினுடைய நிலைமை என்ன, நம் நாட்டில் அறிக்கை கொடுத்துருக்கோமே, ரெண்டு கேள்விக்கு மேலே என்னால் கேட்க முடியல. அதே கட்டிடத்தில் நான் கண்ணதாசனோட ஒரு மணி நேரம் சண்டை போட்டிருக்கேன், ஆனால் இவர்கிட்ட அதுக்கு மேலே பேச முடியல. கேட்டதுக்கு பதில் சொன்னார், அவன் எழுந்து போகிற பொழுது நல்லா படிங்கன்னு சொன்னார். ஏன்னா அவருக்கு தெரியாது, ஒரு மாணவனை பார்த்த உடனே நல்லா படிங்கன்னு சொன்னார். இது ஒரு அனுபவம், அவர் படிப்பில் எப்படி அக்கறை உடையவர். மாணவர்கள் அவ்வளவு பேரும், தமிழ் மாணவர்கள் அவ்வளவு பேரும் பேரறிஞர்களாக வரணும்னு அவருக்கு ஆசை. அது ஒரு விஷயம். சார் சொன்னார்ல, ஆத்தம்பட்டியில் இருக்கிறவன் சாக்ரட்டீஸ் சொல்கிறாங்க, திராவிட நாடு விடுதலை வாரம்னு ஒன்று நடக்கும் சென்னையில். நான் சட்டக்குறளை பிடிக்கிறப்ப அது நான் சொல்றது 62, அது திராவிட நாட விடு கைவிடுவதற்கு முன்னால் பெரிய ஊர்வலம் நடக்கும். அண்ணாவுடைய பிறந்தநாள் ஊர்வலத்தில் அண்ணா இருக்க மாட்டார், கட்சிக்காரன் தான் நடத்துவான். அப்போ நடந்து போது ஊர்வலம் நடந்து போவோம், கோஷம் போடுறான் ஒருத்தன், இந்நாட்டு இங்கர் சார் அண்ணா வாழ்க, தென்னாட்டு பென்னாட்சா அண்ணா வாழ்க, இந்நாட்டின் எமிலி சோலா அண்ணா வாழ்க, வரிசையா சொல்றான் இந்நாட்டின் ரூசோ வாழ்கிறான். சாதாரணமா அரசியல் கட்சி ஊர்வலத்தில் நடந்து போறோம் வாயில எமிலி சோலா பேர் வந்தது அவன் சொன்னான். அதனால பி கே சொன்னது போல நம்ம அவ்வளவையும் அவர் யோசிக்க வைத்தார், படிக்க சொன்னார். அதனாலதான் திரும்ப திரும்ப அவர் சொன்னது போல, அது என்னால் அவ்வளோ முடியும்னு எனக்கு தெரியாது, ஆனால் என்னுடைய நோக்கமும் அதுதான். அண்ணாவுடைய நூல்கள், அண்ணாவை பற்றிய ஆதாரபூர்வமான ஒரு வரலாறு வரவில்லை. வரலாறுன்னு சொன்னால் இட் ஷுட் பி எ ஸ்டடி. லூயி பிஷர் மகாத்மா காந்தியை பற்றி த லைஃப் ஆஃப் மகாத்மான்னு புத்தகம் இருக்கு, அதை படிச்சிங்கன்னா அவருடைய அனைத்து பண்புகளை பற்றி ஒரு ஆய்வு அதில் இருக்கும். வெறும் தகவல்களை வரிசையாக நியூஸ் பேப்பர் மாதிரி சொல்லக்கூடாது, சிறப்பு எது சிறப்பு இல்லாதது எது எல்லாவற்றையும் சொல்லணும். அப்படி ஒரு ஸ்டடி இதுவரையில் அண்ணாவுக்கு எழுதப்படலை. காரணம் என்ன என்றால், அண்ணாவினுடைய உயரத்துக்கு போய் அவர் சொன்ன பேசிய வார்த்தைகளுக்குள்ளே எவ்வளவு உயர்வான பொருள்கள் இருக்கின்றன என்பதை பற்றி சிந்திக்கிற ஆற்றல் படைத்தவர்கள் அவரை பற்றி எழுதலை. ஒரு வாரா போன்றவர்கள் அண்ணா வரலாறு எழுதியிருந்தா அது வந்திருக்கும். வாரா பாரதியை பற்றி மகாகவி பாரதியார்னு அவர் எழுதின நூலுக்கு இணையாக எவ்வளவோ புத்தகம் வந்துருச்சு பாரதியை பற்றி, இது வரைக்கும் அல்ல. ஏன்னா வாராவுடைய புத்தகம் என்பது மிக நுண்மான நுழைவுலத்தோடு, எழுத்தாளருடைய ஆற்றலோடு, சிந்தனையோடு எழுதப்பட்ட நூல். அப்படிப்பட்ட நூல் அண்ணாவுக்கு எழுதப்பட வேண்டும் என்பது நீண்ட நாளே ஆசை. நம்முடைய பரிமளவருடைய மனைவி சரோஜா அவர்கள் இருக்கிற பொழுது பேசி கொண்டிருந்தேன், நானும் ஒவ்வொருத்தன்ட்டாக எம்எஸ்சிட்டே எத்தனை வருஷம் கஞ்சிருப்பேன், எம்எஸ்சோடா எடுத்துக்கிட்டேன், இந்த எழுதுறேன் சார் எழுதுறேன் ஐயா சார் எழுதுறேன், அடையாய திட்டியே விட்டேன் நான் பல தடவை. இப்போ சொன்னார் அண்ணா உடனே எனது நாட்கள்ல நான் எழுதிட்டேன், அது புத்தகமாக வரப்போகுது, ரைசிங் சன்ல நான் ஆங்கிலத்தில் எழுதிட்டு, நான் படிக்கிறது இல்லை என்ன, எனக்காக படியல, இப்போதான் நான் படிக்க போகிறேன் ரைசிங் சன்ன, இன்னைக்கு தான் அவர் எழுதுகிறார். அவரோடு பழகி அத்தனையோ பேரிடம் நான் மன்றாடி விட்டேன். சரோஜா சொன்னார்கள், ஒருத்தரும் எழுத மாட்டாங்க நீங்கள் எழுதுகிறார், எனக்கு எழுத்தாற்றல நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் கடைசியில் நான் தான் எழுதணும் போல தோணுது. ஏன்னா எல்லாரும் இன்றைக்கு இருப்பிறகு ஆடுற கோயிலுக்கு விளக்கு பிடிக்கிறவனா இருக்கிறானே தவிர, அண்ணாவை பற்றி மலர் வருது, எவன் மலர் போட்டானா அவனை பற்றி இருக்க செய்தி, அண்ணாவை பற்றி இல்லை. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நம்முடைய அண்ணா நூற்றாண்டு விழா முடிவில் நடைபெறுவதற்கு முயல்வோம் என்று கூறி பி கே அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த மாதம் கூட்டம் என்பதை நான் பின்னர் அறிவிப்பேன். நன்றி, வணக்கம்.